நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ரைசல், வணக்கம் சஞ்சயன்.
வணக்கம் ரேணுகா. வணக்கம் ரைசல்.
வணக்கம் சஞ்சயன். வணக்கம் ரேணுகா.
ஒவ்வொரு புது வருஷமும் பிறக்கின்ற போது புதுசு புதுசாக சட்டங்களும் பிறந்துவிடும் இல்லையா? அந்த வகையில் இந்த 2020 நிறைய புதிய மாற்றங்கள் அல்லது புதிய சட்டங்கள், முக்கியமான சட்டங்கள், எங்களுக்கு தேவையான பல அம்சங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை நாங்கள் இப்போது பார்ப்போம். முதலாவதாக இந்த வீடு வாங்குபவர்களுக்கான பணம், அதாவது நாட்டில் முதன்முறையாக வீடு வாங்குவோர் கொடுக்க வேண்டிய டிபாசிட் தொடர்பாக அரசு உதவுவதற்கு முன் வந்திருக்கின்றது. இதன்படி வீட்டு கடனை பெறுபவர்கள் முன்பணமாக குறைந்தது 5% செலுத்த, அதற்கு மேல் வேண்டுமானாலும் செலுத்தலாம், ஆனால் 5% செலுத்த அரசாங்கம் அவர்களின் சார்பில் மீதி முன்பணம் செலுத்தும் திட்டத்தை அரசாங்கம் இந்த ஜனவரியிலிருந்து அறிமுகம் செய்திருக்கின்றது.
ஆமாம், இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் யார் முதலிலே விண்ணப்பிக்கிறார்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் என்ற அடிப்படையில் முதலில் விண்ணப்பிக்கும் மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் வலு கொண்ட 10,000 பேருக்கு அரசு உதவி செய்வதாக கூறியிருக்கிறது.
சரி, இதில் வந்து யார் தகுதி பெறுவர் அப்படின்னு பார்ப்போமே இல்லையா? இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒரு ஆண்டுக்கு $125,000 குறைவான வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் இதுக்கு தகுதி பெறுவார்கள். அதுவே வந்து தம்பதியராக இருந்தால் $200,000 குறைவான வருமானம் பெறும் தம்பதியினர் இந்த அரசின் சலுகையை பெற தகுதி பெறுகின்றார்கள்.
சரி, இப்போ இந்த ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்த இந்த திட்டத்தின் மூலம் உதவியை பெற்றுக்கொள்பவர்கள் என்னென்ன விலையில் வீடு வாங்கலாம் என்றும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதாவது சிட்னி என்றால் $700,000 மேற்படாத விலையாக இருக்க வேண்டும், மெல்பர்ன் என்றால் $600,000 மேற்படாமலும், பிரிஸ்பேனில் $475,000 மேற்படாத வகையிலும் மாத்திரமே வீடுகளை வாங்க முடியும்.
இதேவேளை முதல் வீடு வாங்குவதற்கு 5% முதல் பணம் இருந்தால் போதுமானது என்றால் கூட மீதி பணத்தை அரசாங்கம் கடனாகவே வழங்குகிறது என்று அறிகிறேன். இதனால் குடும்பங்களின் மீதான கடன் சுமை அதிகரிக்கும் என்ற அச்சமும், வீட்டின் விலைகள் குறையும் என்று உறுதியாக கூற இயலாது என்கிற வாதமும் பலரால் முன்வைக்கப்படுகிறது. இது தவிர ஆண்டுக்கு 10,000 பேருக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படுகிறமையும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது.
அடுத்ததாக வந்திருக்கின்ற ஒரு மாற்றம் அல்லது ஒரு நல்ல விடயம் என்று சொல்லலாம், PBS பார்மசியூட்டிக்கல் பெனிஃபிட் ஸ்கீம். இந்த திட்டத்தின் கீழ் மார்பக புற்றுநோய் மற்றும் வலிப்பு ஆகிய நோய்களுக்கான 4 புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன.
அதே நேரத்தில் வந்து அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவ்வப்போது இந்த PBS திட்டத்தில் வந்து புதிய மருந்துகளை வந்து சேர்க்கறது வழக்கம்தான். ஆனால் அந்ததை வாங்கிறதுக்கு இருக்கிற நம்ம எவ்வளோ காசு கொடுத்து பாக்கெட்லேருந்து காசு கொடுக்குறோமோ அது எவ்வளோ செலவழிக்கிறோங்கிற பொறுத்து நம்ம கன்செஷன் வந்து அதிகரிக்குது. அந்த தொகையை வந்து அரசு வந்து கன்செஷன் கார்டு உள்ளவங்களுக்கு, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ முதியவர்கள், பென்ஷனர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த கன்செஷன் அந்த உச்ச வரம்பு வந்து $390 $316.80 குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இப்போ கன்செஷன் கார்டு இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து $1,550.70 $1,486.80 குறைக்கப்பட்டுள்ளது.
மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனால் விக்டோரியா மாநிலத்திலே பொது போக்குவரத்துக்கான கட்டணம் நாளொன்றிற்கு 20% அதிகரித்திருக்கிறது. அதாவது நாளாந்தம் Zone 1 உடைய ஃபுல் ஃபேர் வந்து இப்பொழுது $9 என்று சொல்கிறார்கள்.
அதே நேரம் விக்டோரியா பற்றித்தான் இன்னும் ஒரு மாற்றமும், அதாவது விக்டோரியாவில் உள்ளவர்கள் உங்களது மின் கட்டண ரிசிப்ட் பில்லை சரிபார்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் ஜனவரி முதல் மின் கட்டணம் சற்று அதிகரிக்கின்றது. மற்ற மாநிலத்தவர்கள் சந்தோஷப்பட தேவையில்லை, ஏனென்றால் உங்களுக்கான அதிகரிப்பு கடந்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதமே வந்துவிட்டது. விக்டோரியாவில் மட்டும் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மின் கட்டணம் அதிகரிக்கின்றது.
அடுத்து வந்து ஆஸ்திரேலிய அரசியல் தலைநகரம் கேன்பரா, அங்கே இந்த அரசியல் தான் வரும், ஆனால் இந்த முறை கஞ்சா குறித்த ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படின்னா, ACT பிராந்தியத்தில் வாழும் மக்கள் சிறிய அளவிலான கஞ்சாவை பயன்படுத்தலாம், கஞ்சா வைத்திருப்பதையும் கஞ்சா வளர்ப்பதையும் அனுமதிக்கும் சட்டம் January 31 முதல் நடைமுறைக்கு வருகிறது.
கஞ்சா விற்பதனால் பலர் பிரபலமாக இருக்கிறார்கள், ஆனால் ஆஸ்திரேலிய நாட்டிலே இப்படி கஞ்சா பயன்படுத்துவதை சட்டபூர்வமாக்கிய முதல் நாடாளுமன்றமாக ACT நாடாளுமன்றம் புகழ் பெறுகிறது.
வரலாறு படைத்திருக்கிறது.
குறிப்பாக இந்த ACT பிராந்தியத்தில் வாழ்கின்ற 18 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் 50 கிராம் கஞ்சாவை தன்னோடு வைத்திருக்க முடியும். அதே நேரம் வீட்டிற்கு, அதாவது ஒரு வீட்டில் 4 கஞ்சா செடிகள் வரை வளர்க்கலாம். ஆனால் இவை எல்லாமே வந்து பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் முன்னிலையில் கஞ்சா வளர்ப்பு மற்றும் பயன்பாடு அவர்களுக்கு முன்னால் தொடர்ந்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது.
இந்த நாட்டுக்கு புதுசாக குடிய வந்த நேரம் எனக்கு வந்து ரொம்ப பட்டுது. ஸ்பீடு கேமரா வச்சுருக்குறாங்க, அதாவது வேகமாக கார் ஓட்டினான்னா மாட்டிக்கிறதுக்கு. ஆனால் அப்படி ஒரு கேமரா இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பு அதுக்கு முன்னாடியே இருந்தது. இது நல்லா இருக்கே அப்படின்னு பட்டுது. இப்போ மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் அதுக்கு வந்து பெரிய ஆப் அப்படின்னா, இதுவரை காலமும் வேக கண்காணிப்பு கேமரா எங்கெங்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அறிவிப்பு, அதாவது ஸ்பீட் கேமரா லொக்கேஷன்ஸ் வாகன ஓட்டிகளுக்கு தெரியப்படுத்துறது வழக்கம். ஆனால் ஜனவரி மாதம் முதல் இந்த முறை நீக்கப்பட்டுள்ளது.
பதிலுக்கு ரைசல் 1800 இடங்கள் குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதிலே எங்கு வேண்டுமென்றாலும் இந்த ஸ்பீட் கேமராக்கள் பாவனையில் இருக்கலாம் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.
சரி, இது வந்து ஸ்பீட் கேமராக்கள் பற்றியது. அடுத்ததாக இப்போ சிட்னி மெல்பர்னை பற்றி நாங்கள் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் போட்டிருக்கின்றோம். அதாவது மொபைல் பயன்படுத்துபவர்கள், கைபேசி வாகனம் ஓட்டிக்கொண்டு பயன்படுத்துபவர்களுக்கு அபராதம் அதிகரிக்கின்றது, டிமெரிட் பாயிண்ட்ஸ் அதிகரிக்கின்றது என்று. குயின்ஸ்லாந்து மாநிலம் இன்னும் ஒரு படி மேலே சென்று அந்த அபராதத்தை $400 $1000 அதிகரித்திருக்கின்றது. டிமெரிட் புள்ளிகளையும் 3-4 கூட்டியிருக்கின்றது.
இதே நேரத்தில் வந்து இப்போ காட்டு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, புஷ் ஃபயர். இதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து இந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு தூர எரியறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தொடர்பாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வந்து சிகரெட் பிடித்து விட்டு அதன் அடித்துண்டனை காரிலிருந்து வெளியே வீசுகின்ற ஓட்டுநர் ஒருவருக்கு 5 டிமெரிட் புள்ளிகள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரம் $660 அபராதமும் அவர்கள் செலுத்தணும்.
அதே நேரம் டோட்டல் ஃபயர் பேன், அதாவது முற்றாக தகன தடை விதிக்கப்பட்ட நாட்களிலே இப்படி நடந்து கொள்பவர்களுக்கு ஆன் த ஸ்பாட் அதே இடத்திலேயே 10 டிமெரிட் புள்ளிகள் வழங்கப்படும் என்றும், அதே நேரம் சுமார் $11,000 வரை தண்டப்பணம் செலுத்தவும் நேரிடலாம்.
இந்த 10 டிமெரிட் புள்ளிகள் என்பது இப்போ பி பிளேட் அல்லது எல் பிளேட் அவர்களை பொறுத்தவரையில் முற்றுமுழுதாகவே அவர்களது லைசன்ஸை அந்த இடத்தில் இழப்பதற்கு ஒப்பானது இல்லையா?
அதேவேளை சிட்னியிலே பிரபலமான லாக் அவுட் சட்டத்தில் இந்த மாதம் முதல் மாற்றம் வருகிறது.
இன்னும் குறிப்பாக அதை சொல்லலாம். எப்படின்னா சிட்னியின் சிபிடி மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்டில் உள்ள களியாட்டு விடுதிகளுக்கு அதிகாலை 1:30 பின்னர் யாரையுமே அனுமதிக்கிறதில்ல அப்படின்னு சட்டம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அந்த சட்டம் வந்து நீக்கப்படுது. அதன் மூலம் என்ன நடக்க போகுதுன்னா, அதிகாலை 1:30 பிறகும் யாரும் செல்லலாம்.
வீட்டில் அனுமதி இருந்தா
சரி.
அதே போன்று இப்போ கடைசி மதுபானம் வந்து ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற நேரமும் வந்து விதித்திருப்பார்கள் இல்லையா, அது கூட 1/2 நேரத்தால் அதிகரிக்கப்படுகின்றது. இப்போ ரைசல் குறிப்பிட்டது போன்று சிட்னி சிபிடி மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் ஆகியவற்றில் தான் இந்த சட்டம் தளர்த்தப்படுகின்றது. ஆனால் கிங்ஸ் கிராஸ் பகுதியில் இந்த சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும். எனவே கிங்ஸ் கிராஸ் பகுதிக்கு செல்பவர்கள் அதை பற்றி அவதானமாக இருப்பது நல்லது.
மதுபானம் வாங்க விரும்புபவர்கள் தற்பொழுது 8 அல்லது 9 முன் வாங்கிவிட வேண்டும். ஏனென்றால் மதுபான கடைகள் மூடப்பட்டுவிடும். ஆனால் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நள்ளிரவு வரை இந்த கடைகள் திறந்திருக்கும் என்றும், ஞாயிற்றுக்கிழமைகளில் 11 வரை இந்த கடைகள் திறந்திருக்கும் என்றும் சட்டம் இப்பொழுது அனுமதி வழங்கியுள்ளது.
அடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எப்படின்னா குழந்தை பெற போகிறவங்களுக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு திட்டம் போடுறவங்களுக்கும் ஒரு செய்தி, எப்படின்னா பேரண்டல் லீவ் பே மற்றும் அப்பாக்களுக்கு வழங்கப்படுற பே இதுக்கெல்லாம் தகுதி வந்து அந்த ஒர்க் டெஸ்ட்டில் வந்து மாற்றம் கொண்டு வரப்படுது. அதனால் வந்து அவங்களுக்கு இந்த பே கிடைக்கிற எண்ணிக்கை வந்து அதிகமாகலாம் அப்படின்னு நம்பலாம்.
ஆமாம், இப்போது இருக்கின்ற நடைமுறையின்படி இந்த ஒர்க் டெஸ்ட் வந்து எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால், பெற்றோர் வந்து ஒர்க் டெஸ்ட் கணிப்புற காலப்பகுதியில் நீங்கள் தொடர்ச்சியாக 8 லீவ் எடுத்திருக்கக்கூடாது. ஆனால் இதை வந்து இப்போது 12 மாற்றியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த சட்டம் யாருக்கு பொருந்தும் என்றால், உங்களது குழந்தை 2020 January 1 பிறகு பிறந்தால் மட்டுமே இந்த சட்டம் பொருந்தும். அதற்கு முன்னர் பிறந்தவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது.
அதே போல ACT ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரிக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விடயமாக, முற்றுமுழுதாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட எரிசக்தி பயன்படுத்தும் நகரங்களில் ஒன்றாக January 1 முதல் ACT அமைகிறது.
நிச்சயமாக இந்த ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை தான் எல்லோரும் பரிந்துரை செய்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு மாறிவிட்டால் இந்த புவி வெப்பமயமாதல், கார்பன் எமிஷன் அதெல்லாம் தவிர்க்கப்படும், பூமிக்கு வந்து அது நல்லது என்று சொல்கிறார்கள். ஏனைய மாநிலங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. மிக்க நன்றி ரைசல், மிக்க நன்றி சஞ்சயன். இந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்திருக்கின்ற மாற்றங்கள் அல்லது சட்டங்கள் பற்றி நாங்கள் உரையாடியிருந்தோம். அடுத்த வருடம் இதே போன்று புதிதாக சட்டங்கள் வருகின்ற போது இப்படி நாங்கள் உரையாடுவோம். நன்றி.
நன்றி ரேணுகா. நன்றி ரைசல்.
நன்றி சஞ்சய், நன்றி ரேணுகா, நன்றி நேயர்களே. உங்களுக்கு இன்னொன்று குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா, இது குறித்த மேலதிக தகவல் உங்களுக்கு தேவைன்னாவோ, அல்லது இது மாதிரியான சில சட்டங்கள் நடைமுறைகள் அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னாவோ, எங்களுக்கு வந்து எழுதுங்க. குறிப்பாக இமெயில் வழியாக எழுதுங்க அல்லது ஃபேஸ்புக் வழியாக பதிவிடுங்க. நாங்கள் வந்து அதை பரிசீலனை செஞ்சு நிச்சயமாக நிகழ்ச்சியாக்கி உங்களுக்கு முன்வைப்போம். நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் ஃபேஸ்புக்.